அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அணுகுமுறை என்னவாக இருக்கும் என்பது குறித்து தமிழரசு கட்சியின் கருத்துக்கள்.
நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இப்பொழுது இருந்ததைப் போல ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்று அங்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும். தேசிய அரசாங்கம் ஒன்று மூலம்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அடைவுகளை அடைய முடியும்.
இந்த தேர்தலில் இலங்கை ஜனாதிபதியின் சவால்கள் என்ன என்பது குறித்த ஒரு திறனாய்வு.
சிறிசேனவை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டின்கள் இல்லை. இத்தகைய நிலைமையை தொடர விட்டால் அது இன்னும் அவருக்கு பாதகமான சூழ்நிலையே கொண்டு வரும். பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு இப்பொழுது முடிவெடுத்ததற்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம்.
இலங்கையில் காணாமல் போனவர்கள் பற்றிய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இரண்டாம் கட்ட அமர்வு இன்று திருகோணமலையில் ஆரம்பித்திருப்பது குறித்த செய்திகள், நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
துனிஷியாவில் பெரும்பாலும் ஐரோப்பியர்கள் அடங்கலாக 38 பேர் சுற்றுலா தளம் ஒன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து விமானம் மூலம் வெளியில் கொண்டுவரப்படுகிறார்கள். சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர்களும் பயணங்களை ரத்து செய்துள்ளனர். துனிஸ் நகர் அருகே ஹெமமட் விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சுற்றுலா மையங்களெங்கிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. வன்முறையை போதிப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற 80 பள்ளிவாசல்களை மூடிவிடுவதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு IS ஆயுததாரிகள் உரிமை கோரியிருந்தனர்.
பிரான்சில் இஸ்லாமியவாத தாக்குதல் என சந்தேகப்படும் தாக்குதல் ஒன்றில் வாயு தொழிற்சாலையொன்றின் மேலாளர் ஒருவர் நேற்றைய தினம் தலைவெட்டி கொல்லப்பட்ட நிலையில் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகளுடன் இன்று 2 பாதுகாப்பு கூட்டத்தை நடத்தியுள்ளார். ஐரோப்பா தற்போது முன்னப்போதும் இல்லாத அளவு அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் பெர்னார்ட் ஹஸ்னோவ் தெரிவித்தார். தாக்குதல் இடம்பெற்ற பிளாவியா நகரில் 1 மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சந்தேக நபரை காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரித்து வருகின்றனர். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுடன் தொடர்புள்ளவர் என்ற குற்றச்சாட்டில் இதற்கு முன்னரும் அவர் விசாரிக்கப்பட்டிருந்தார்.
கிரேக்கத்தின் கடன் நெருக்கடி தொடர்பிலான அவசர பேச்சுகளுக்காக பிரசல்ஸ் வந்திருக்கின்ற யூரோ வலய நிதியமைச்சர்கள் பலர் கடன் மீட்சி ஒப்பந்தம் தொடர்பில் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுப்பதன் மூலம் கிரேக்கம் பேச்சுக்களை முடித்துக் கொண்டிருப்பதைப் போல தெரிவதாக கூறியிருக்கின்றனர். அடுத்த கட்ட பேச்சுகளுக்கான கதவு கிரேக்கத்தின் பக்கத்தில் மூடப்பட்டிருப்பதாக யூரோ வலய நிதியமைச்சர்கள் அமைப்பின் தலைவர் கூறியிருக்கிறார். கிரேக்கம் யூரோ வலயத்தை விட்டு வெளியேறுவதற்கான விளிம்புக்கு சென்று விட்டதாக பின்லாந்து நிதியமைச்சர் கூறுகிறார். ஆழமான சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்கு கிரேக்கம் தயாராக இருக்குமானால் எதென்ஸுக்கு ஒத்துழைப்பு வழங்க விரும்புவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவியும் கூறியிருக்கிறார்.
மாலியில் துப்பாக்கிதாரிகளின் முற்றுகையிலிருந்த பள்ளிவாசல் ஒன்றையும் ஒரு மருத்துவ நிலையத்தையும் அரசாங்க படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். ஆயுததாரிகள் மேற்கு நகரான நாரா மீது அதிகாலையில் தாக்குதலை நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி கொண்டே கட்டடங்களுக்குள் நுழைந்து கொண்டதாக படை பேச்சாளர் ஒருவர் BBCயிடம் தெரிவித்தார். ஆட்சேதங்கள் பற்றி தெரியவில்லை. அண்மைய மாதங்களாக சிவில் மற்றும் இராணுவ இலக்குகள் மீது பல்வேறு ஆயுதக்குழுக்கள் தாக்கிவிட்டு ஓடும் சம்பவங்கள் நடந்துள்ளதாக பமாக்கோவில் உள்ள BBC செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
டச்சு பெண்கள் அமைப்பொன்று போலந்துக்குள் கருக்கலைப்பு மாத்திரைகளை அனுப்புவதற்கு ட்ரோன் ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தியிருக்கிறது. கருக்கலைப்புக்கு எதிரான போலந்தின் கடுமையான சட்டங்களை சுட்டிக்காட்டுவதற்காக ஜெர்மனியிலிருந்து ஓடர் என்ற ஆற்றின் மேலாக இந்த விமானத்தை விமானான் வேவ்ஸ் என்ற அந்த அமைப்பு அனுப்பியிருக்கிறது. கர்ப்பத்தை ஆரம்பத்திலேயே கலைப்பதற்கு உதவக்கூடிய இந்த மாத்திரைகளை பெறுவதற்காக 2 போலந்து பெண்கள் மறுபக்கத்தில் விமானத்துக்காக காத்திருந்தனர். கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்தில் போலந்தில் கருக்கலைப்பு சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் 1993 ஆண்டில் பல கருக்கலைப்புகள் சட்டவிரோதமானவையாக அங்கு அறிவிக்கப்பட்டன.
ருவாண்டாவில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அழிந்து போன சிங்கங்கள் முதல் தடவையாக நாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக வனவிலங்குத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். அங்கு 1994 நடந்த இனப்படுகொலைக்கு பின்னர் சிங்கங்களும் ஒழிந்து போயின. 2 ஆண் சிங்கங்களும் 5 பெண் சிங்கங்களும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திங்களன்று விமானம் மூலம் கொண்டுவரப்படுகின்றன. இந்த சிங்கங்கள் அகாகேரா தேசிய வனப்பகுதிக்குள் விடப்படும். நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியின் முக்கிய முன்னேற்ற நடவடிக்கையாக இந்த சிங்கங்கள் மேல் அறிமுகத்தை அதிகாரிகள் வர்ணித்துள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்து ஜனாதிபதி நேற்று வெள்ளிக்கிழமை இரவு உத்தரவிட்ட பின்னர் நாடாளுமன்றத்தின் தேர்தல் கால அட்டவணையை தேர்தல் ஆணையர் இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நீதியான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க தவறும் அரச அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றம் ஊடாக தண்டனைகளை பெற்றுக் கொடுக்கும் அதிகாரம் தனக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை அறிவித்தார். அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்துக்கமைய தனக்கு இந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் நீதியான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க தவறும் அரச அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன்படி நீதிமன்ற விசாரணையின் பின்பு குற்றவாளியாக காணப்படும் அரச பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூலை 6 முதல் 13 வரை நடைபெற உள்ளதாக அறிவித்தார். இதன்படி நாடாளுமன்ற தேர்தல் ஆகஸ்ட் 17 நடைபெற உள்ளது. புதிய நாடாளுமன்றம் செப்டம்பர் 1 கூட உள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் 2014 வாக்காளர் பட்டியலுக்கு அமைய நடத்தப்படும் என்று கூறினார் தேர்தல்கள் ஆணையாளர். தபால் மூலம் வாக்களிப்போரின் விண்ணப்பங்கள் ஜூலை 3 முதல் 14 வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. எதிர்வரும் 6 முதல் தேர்தல் முடிவடையும் வரை அரச மற்றும் போலீஸ் சேவையில் மேற்கொள்ளப்படும் சகல இடமாற்றங்கள் நிறுத்தப்படும் என்று தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் உயர்தர பரீட்சை நடைபெறுகின்ற காரணத்தினால் வாக்களிப்பு நிலையங்களாக பாடசாலைகளை பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதற்கு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் 1 வாரத்துக்குள் தனக்கு அதனை அறிவிக்க வேண்டுமென்றும் தனியாக போட்டியிடுவதா இல்லாவிட்டால் கூட்டமைப்பொன்றாக போட்டியிடுவதா என்பதை அரசியல் கட்சிகள் தனக்கு அறிவிப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார் தேர்தல்கள் ஆணையாளர். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு அரச சொத்துக்களை பயன்படுத்துவதை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய இதனை மேற்கொள்ளும் போது அரசியல் யாப்பின் 19வது திருத்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். இதேவேளை நியாயமான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு தேர்தல்கள் ஆணையாளரின் ஆலோசனைக்கமைய தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த ருவான் குணசேகர பாரபட்சமின்றி தேர்தல் சட்டங்களை அமல்படுத்த போலீஸ் திணைக்களம் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலின் போது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நபர்களுக்கு வேட்பு மனுக்களை பெற்றுக் கொடுக்க வேண்டாம் என்று தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னக்கோன் அரசியல் கட்சிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஊழல் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நபர்கள் தற்போது அரசியலில் ஈடுபட்டு வருகின்ற காரணத்தினால் அரசியல் சம்பந்தமாக மக்களுக்குள் பாரிய வெறுப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்றை உருவாக்கக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்களை தேர்தலில் நிறுத்துமாறு அரசியல் கட்சிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார் கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னக்கோன்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இதற்கிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று திருகோணமலையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து அந்த கட்சியின் செயலாளர் துரை ராஜசிங்கம் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இன்றைய கூட்டத்திலே தொடக்கத்திலே உங்களுடைய தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தன் அவர்கள் இதுவரையிலே இந்த அரசாங்கத்தோடு தமிழ் மக்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான வளர்ச்சியையும் அதிலே ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் இடர்பாடுகளுக்கான காரணங்கள் என்பதை பற்றி ஆரம்பத்திலே விளக்கினார். அதற்கு பின்பு இப்பொழுது நேற்று இரவுதான் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக அந்த விடயம் எங்களுடைய கலந்துரையாடலில் இடம்பெற்றது. தேர்தலை சரியான முறையிலே முகம் கொள்வதும் தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கத்துவத்தை கூட்டுவதும் தொடர்பான எங்களுடைய உறுப்பினர்களுடைய ஆலோசனைகள் பெறப்பட்டன. இதிலே இளைஞர் அணியை இந்த தேர்தலிலே பயன்படுத்திக் கொள்வதும் இளைஞர்களை உள்வாங்குவது தொடர்பான விடயங்களும் பெண்கள் முன்வந்தால் அவர்களை பெண்களை எங்களுடைய வேட்பாளராக உள்வாங்குவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது.
சென்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவும் மைத்ரிபால சிறிசேனாவும் இணைந்து தேர்தலை சந்தித்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த பரந்துபட்ட கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்து செயல்பட்டது. இப்பொழுது நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் இருவருமே எதிரெதிர் துருவங்களாக பிரிந்து நின்று இந்த தேர்தலை சந்திப்பார்கள் என்கிற புரிதல் தான் பெரும்பாலானவர்களிடம் இருக்கிறது. அப்படியான சூழலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்வு இவர்கள் இருவரில் யாராக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவர்களோடு கூட்டணி அமைத்து செய்யப்பட்டது என்பது தவறு. நாங்கள் அவர்களுடைய கூட்டை ஆதரித்தோம், அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கினோம் என்பதுதான் உண்மை. இனி வருகின்ற தேர்தலிலே தேர்தல் களத்தை தெற்கிலே உள்ள தேர்தல் களத்தை தீர்மானிப்பது தெற்கிலே உள்ள மக்கள் தான். அவ்வாறு வருகின்ற பொழுது நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இப்பொழுது இருந்ததை போல ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்று அங்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும். தேசிய அரசாங்கம் ஒன்று மூலம்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அடைவுகளை அடைய முடியும் என்ற ரீதியிலேதான் எங்களுடைய மூலோபாயம் அமைக்கப்படுமே ஒழிய இதிலே யாருக்கு கூடுதலான ஆதரவு பெற வேண்டும், யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யார் பிரதமராக பெற வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் இந்த விடயத்திலே எங்களுடைய கவனத்தை செலுத்தவில்லை.
நீங்கள் சொன்னீர்கள் இந்த நடக்கவிருக்கும் தேர்தலின் முடிவில் ஒரு தேசிய அரசாங்கம் அமைய வேண்டும் என்று. ஆனால் பிரதமர் பதவிக்கு யாரோ ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு எளிமையான புரிதல் தானே இந்த தேர்தலில் முன்வைக்கப்பட இருக்கிறது இரண்டு கட்சிகளில் சார்பாகவும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதோ இந்த இரண்டு பேரில் யாரோ ஒருவரை சார்ந்து மறைமுகமாக வேணும் இயங்க வேண்டிய ஒரு கள யதார்த்த சூழல் வரும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா?
நாங்கள் இப்போதைய சூழ்நிலையிலே இரண்டு தலைவர்களுடன் பிரதமரோடும் ஜனாதிபதியோடும் பேசியிருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இருவரும் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக ஆழ்ந்த கவனம் செலுத்துவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆகவே பிரதமராக வருகின்ற இவராக இருந்தாலும் சரி அவர்கள் எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இன்னும் ஜனாதிபதியினுடைய கட்சியின் பிரதம வேட்பாளர் பிரதம வேட்பாளர் யார் என்பது கூட எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் யார் பிரதமராக வந்தாலும் அவர் ஒன்று ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவாகவோ இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியுடைய நறிவுறுத்தல் இயங்கக்கூடியவராக இருக்கலாம். அவை இந்த வகையிலே வருகின்ற இந்த தேசிய அரசாங்கத்தில் எங்களுடைய பிரச்சனைகள் மிக ஆழமாக பரிசீலிக்கப்படும் என்று நம்புகின்றோம்.
மைத்ரிபால சிறிசேனாவின் ஆலோசனையின் பேரில் செயல்படக்கூடிய பிரதமர் என்றால் ஒருவேளை அவர்கள் கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் மஹிந்த ராஜபக்சவையே பிரதமர் பதவிக்கு அவர்கள் ஒருவேளை தேர்ந்தெடுத்து விட்டால், அப்படி நடந்துவிட்டால் உங்களுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும்?
மஹிந்த ராஜபக்சவை நாங்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டோம். ஆகவே அது சம்பந்தமாக உங்களுடைய அந்த முடிவுதான் இருக்கும்.
தமிழரசு கட்சியின் செயலாளர் துரை ராஜசிங்கம். இலங்கையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரசியல் பின்னணி பற்றியும் பிரதான அரசியல் கட்சிகள் மற்றும் சிறுபான்மை அரசியல் கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் வி தனபாலசிங்கம் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ராஜித சீனரட்ன அவர்கள் அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர், அவர் கூட இரு நாட்களுக்கு முன்னர் 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படாமல் பாராளுமன்றம் கலப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற துணியிலேயே கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் இறுதியாக ஜனாதிபதி சிறிசேன அவர்கள் இந்த 20வது திருத்தச் சட்டம் நிறைவேறப்படக்கூடிய சாத்தியம் இல்லை, அதுடன் சிறிய கட்சிகளையும் சிறுபான்மை இனங்களை பிணைத்து உட்பத்துற கட்சிகளையும் அந்நியப்படுத்தி கொண்டு இத்தகைய ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதில் இருக்கக்கூடிய பாதகமான சூழ்நிலையையும் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் மைத்ரிபால ஜனாதிபதியை போன்றவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் போல் தெரிகிறது. அதனால் தான் கலைத்திருக்கிறார்கள்.
ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, அதாவது தற்பொழுது ஜனாதிபதி தலைவராக இருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஒருமித்த கருத்துடன் போட்டி இருக்குமா, அல்லது அதற்குள்ளும் பிளவுகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றனவா?
இலங்கை சுதந்திர கட்சியை பொறுத்தவரை அது ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் கையுக்கு வந்த பொழுதிலும் கூட அதில் பெரும்பாலானவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் ராஜபக்சவுக்கு ஆதரவானவர்களாகவே இருக்கிறார்கள். அவரை பிரதமர் வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்ற வகையிலான கருத்துக்களை பகிரங்கமாகவே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஜனாதிபதி சிறிசேனவை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் இல்லை. இத்தகைய நிலைமையை தொடர விட்டால் அது இன்னும் அவருக்கு பாதகமான சூழ்நிலையையே கொண்டு வரும். பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு இப்பொழுது முடிவெடுத்ததற்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ராஜபக்ஷ முகாமாகவும் சிறிசேன முகாமாகவும் இருக்கின்றது. சிறிசேனவையும் ராஜபக்ஷவையும் ஐக்கியப்பட்டு பொது மேடையில் ஏற்றி ஸ்ரீலங்கா ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு ஆன பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு முயற்சிகள் இதுவரையும் வெற்றிபெற்றதாக இல்லை.
அண்மைய ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் வரை ஒரு எதிரணியாகவே அல்லது தோல்வி அடைந்து வருகின்ற ஒரு கட்சியாகவே இருந்த கட்சி தான் ஐக்கிய தேச கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெரிய இரண்டு முகாம்கள் அல்லது இந்த இரண்டு முகாம்களுக்கு இடையிலான இந்த முரண்பாடு ஐக்கிய தேச கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துவதாக அமைவதாக நீங்கள் கருதுகிறீர்கள்?
ராஜபக்சவும் முகாமும் சிறிசேன முகாமும் தனித்தனியாக போட்டியிடும் பட்சத்தில் சிறிசேன முகாம் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக போட்டியிட போகிறது. ராஜபக்ச தரப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று போட்டியிட முடியாது. அவர்கள் வேறொரு அணியாகத்தான் கேட்டுக்கோ. அந்த அவர்கள் பிரிக்க போவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகளை தான். அதனாலே ஐக்கிய தேச கட்சிக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூடுதல் ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகள், மனோ கணேசன் தலைமையிலான அண்மையில் அமைக்கப்பட்ட திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் சேர்ந்து அமைக்க தமிழ் முற்போக்கு கூட்டமைப்பு முன்னணி போன்றவை எல்லாம் வலையகத்திலையும் கொழும்பிலையும் தலைநகர் மற்றும் கம்பகா மாவட்டங்களிலேயும் ஐக்கிய தேச கட்சியுடைய போட்டியிட போவதால் சிறுபான்மையினத்தவர்களின் வாக்குகளும் அவர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வடக்கு கிழக்குக்கு அப்பால்
கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் கடுமையான விமர்சனங்களை அந்த அரசாங்கத்தின் மீது முன்வைத்திருந்தது. ஒரு ஜனநாயக கட்டமைப்பு உருவாகி இருப்பதாக கூறப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் மைத்ரிபால சிறிசேன தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற சிறுபான்மை தலைவர்களோடு ஓரளவு தாராள கொள்கையோடு நடந்து கொள்வதாக கருதப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எப்படியான ஒரு அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வடகிழக்கில் உருவாகி இருப்பதாக கருதுகிறார்?
வெளிப்படையாகவே அவர்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கடந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் கேட்டிருந்தார்கள். தற்போது ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய அமைச்சரவை எடுக்கின்ற தமிழ் தரப்பு தமிழ் மக்களுக்கு நல்ல சமச்சைகளை காட்டக்கூடிய முயற்சிகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பை வழங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களின் போதாமைகள் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியான அதிருப்தி நிலவுகிறது. முதலமைச்சர் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் அந்த அதிருப்தியின் குரலாக செயற்படுகிறார்கள். அதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் கூட சில முறுகல்கள் இருக்கவே செய்கின்றன. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய நிலையிலே வடக்கு கிழக்கை நான் சொல்லவில்லை, வடக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு சிறிய அளவில் ஒரு சவாலை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு அணியாக அது அண்மை காலத்தில் ஒரு மத்திய தலைவர்கள் மக்கள் மத்தியிலே அது எடுபட்டிருப்பதாக ஒரு கணிப்பீடு இருக்கிறது.
தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் வி தனபாலசிங்கம். இலங்கையில் காணாமல் போனவர்கள் பற்றிய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இரண்டாம் கட்ட அமர்வு இன்று திருகோணமலையில் ஆரம்பித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணைக்கான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் திருகோணமலை மாவட்டத்திற்கான இரண்டாம் கட்ட விசாரணை இன்று ஆரம்பமானது. மூதூர் பிரதேச செயலக மண்டபத்தில் இந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த வேளை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடைபெற்றது. பெண்கள் உட்பட காணாமல் போனவர்களின் உறவினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள்.
உள்நாட்டு விசாரணை எங்களுக்கு தேவையில்லை, ஐநா விசாரணையே வேண்டும் என்று தான் நாங்கள் அந்த கோரிக்கை. ஏன்னா இலங்கை விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அறிக்கை கொடுத்தோன்னு எங்களுக்கு ஒரு டெத் சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. அப்ப எங்களை பிள்ளைகள பிரேதமோ எங்களை பிள்ளைகள ஒரு அடையாளமோ நாங்க பெற இல்லை. அதனால நாங்க எப்படி அதுக்கு முகம் கொடுக்கறது? அதாவது எங்களை கணவனையும் கொடுத்து பிள்ளையனும் இல்லாம நாங்க தவிச்சு போய் இருக்கிறோம். பைபோஸ்ல வந்து கடத்தி கொண்டு போனவங்க இருக்கிறாங்க. அவங்களோட பேர் விவரங்களுக்கு அரசாங்கத்திட நாங்க சொல்லி கூட எங்களுக்கு அதை பத்தி
எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் உள்நாட்டு விசாரணைகளில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கின்றார் திருகோணமலை மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் என்று தன்னை அறிமுகப்படுத்தும் ஜே நாகேந்திரன். தனது மகன் 2008 கடற்படையினரால் விசாரணைக்கென்று அழைத்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார் என்றும் அவர் தெரிவிக்கின்றார்.
அந்த மகனை நம்பித்தான் விட்டனார். விசாரணைக்கு கொண்டு போன எனது மகனை நேவி கேட்ல கொண்டே வெள்ள வெள்ள கடத்தி கொண்டு கொடுத்ததற்கான சாட்சி ஆதாரங்கள் இருந்தும் வழக்குகள் தொடரப்பட்டு எங்களுக்கு சட்டம் அதிபர் மூலம் இந்த வழக்குகள் தள்ளப்பட்டது. அப்ப இது எங்க நீதி நியாயம் எங்க இருக்குது? எங்களுடைய எங்களுக்கும் அழைப்பு வந்தது. பயிர்கழிவுக்கான காரணம் என்னன்னு சொன்னா எங்களோட எல்லா அரசாங்கம் மாறுபட்டு வந்தாலும் ஆனா எங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு பதில் ஒன்றும் தர்றதாக தெரியவில்லை. தக்க ஆரோக்கியமான பதில் தர்றதாக தெரியாத பட்சத்திலையும் இந்த உறவுகள் வந்து உயிரோட இருக்கிறார்களா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி எங்களுக்கும் இருக்குது. இதனால நாங்க இந்த சர்வதேச விசாரணையோடுதான் நாங்க இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்க மேற்கொண்டிருக்கிறோம். உள்நாட்டு விசாரணையில எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்லை. அடிச்சு ஆணித்தரமா சொல்லக்கூடியதாகத்தான் இருக்குது. ஏனென்று சொன்னா எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து அச்சுறுத்தலும் வேற வேற பிரச்சனைங்கன்னா மோங்கிருக்கோம்னா எங்கட பிள்ளையில தேடி தரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டுது. எங்க அரசாங்கம் அதுக்கு முயற்சி எடுத்து தராது வருவாரு. எங்களுக்கு சர்வதேச விசாரணை ஒன்றுக்குள்ளதான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. எங்களுக்கு சர்வதேச விசாரணைகள் கிடைக்க போயிட்டும் உள்நாட்டு விசாரணையில ஒரு சர்வதேச பிரதிநிதித்துவம் வாய்ந்தவர்களை உள்வாங்கியாவது எங்களுக்கு ஒரு விசாரணைக்கு உட்படுத்தினா நாங்க அதுக்கு போய் சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கிறோம். இதுதான் நாங்க எதிர்பார்த்து செய்யறது காரணம்
என்றார் திருகோணாமலை மாவட்டத்திலிருந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளரான ஜே நாகேந்திரன். ஆணைக்குழுவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றாலும் ஆணைக்குழுவின் இன்றைய விசாரணை சுமூகமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இன்றைய விசாரணையின் போது 159 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச செய்தியாளர்களிடம் கூறினார். புதிதாக 168 முறைப்பாடுகள் இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறும் விசாரணைகளுக்கு 677 பேருக்கு அழைப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்து பன்னாட்டு தகவல் ஒன்று. பாலியல் கிளர்ச்சியூட்டும் மின் புத்தகங்கள் வாங்குவதற்கு ஜெர்மனியில் நேர கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது அங்கு பெரும் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. இது குறித்த BBCயின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
பாலியல் கிளர்ச்சியூட்டும் மின் புத்தகங்களை வாங்க விரும்பும் ஜெர்மனியர்கள் அந்த நாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் புதிய விதிகளின்படி 10 மணிக்கும் விடியற்காலை 6 மணிக்கும் இடைப்பட்ட நேரங்களில் மட்டுமே அவற்றை இனிமேல் வாங்க முடியும். இத்தகைய நேரக்கட்டுப்பாட்டு விதிகள் 2002 முதலே ஜெர்மனியில் இருக்கும் வயது வந்தவர்களுக்கான பாலியல் படங்களை காண்பிக்கும் திரையரங்குகளுக்கு விதிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நேரக்கட்டுப்பாடு தற்போது இணையத்தில் கிடைக்கும் பாலியல் கிளர்ச்சியூட்டும் மின் புத்தகங்களுக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படையான பாலியல் மின்புத்தகமான ஸ்லவ் ஹெலிஸ்டர் என்கின்ற தலைப்பிலான மின்புத்தகம் சிறுவர்களுக்கு மிக இலகுவாக கிடைப்பதாக எழுந்த புகாரை அடுத்து ஜெர்மனியில் இந்த புதிய விதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இளைஞர் பாதுகாப்பு அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானம் முட்டாள்தனமானது என புத்தக தொழில்துறை குறித்து எழுதும் வலைப்பு எழுத்தாளர் ஒருவர் விமர்சித்திருக்கிறார். அதே சமயம் இந்த புதிய விதிகளை நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து தாங்கள் ஆராய்ந்து வருவதாக ஜெர்மன் பிரசுரிப்பாளர்கள் மற்றும் புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜெர்மன் சட்டத்தின்படி இளைஞர்கள் மத்தியில் பாலியல் கிளர்ச்சியை ஊட்டி ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக வகைப்படுத்தப்பட்டுள்ள புத்தகங்கள் அனைத்தையும் தனிமைப்படுத்தி பொதுவான புத்தக விற்பனை பட்டியலில் இருந்து நீக்கி மறைத்து வைக்கப் போவதாகவும் இதற்காக பிரத்யேக மென்பொருள் பயன்படுத்தி இத்தகைய புத்தகங்களை பகல் நேரத்தில் கண்ணில் படாமல் வைக்கப் போவதாகவும் அந்த அமைப்பு பரிந்துரைத்துள்ளது. கிளர்ச்சியூட்டு மின்புத்தகங்களை வாங்குவதற்கு மேற்கொள்ளப்படும் நேரக்கட்டுப்பாட்டு விதிமுறையானது அவ்வளவு ஆக்கப்பூர்வமான செயலாக கருத முடியாது என தெரிவித்த ஜெர்மன் பிரசுரிப்பாளர்கள் மற்றும் புத்தக விற்பனையாளர்கள் சங்கத்தின் சட்டப்பிரிவின் உறுப்பினர் ஜெசிகா சாஞ்சர் சிறுவர்களால் அதற்கான மாற்று வழிகளை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் என கூறினார். அதற்கு பதிலாக வயது வந்தவர்களுக்கான மின் புத்தகங்களை இணையத்தில் வாங்கும்போது வாங்குபவர் குறிப்பிட்ட வயதை கடந்தவராக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையானதொரு வழியே சரியான மாற்று வழி என்றும் அவர் தெரிவித்தார். அப்படியானதொரு தடையை தாண்டுவது சிறார்களுக்கு கடினமான ஒன்றாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜெர்மன் அரசின் புதிய விதிமுறைகளை கடைபிடிக்காத புத்தக விற்பனையாளர்களுக்கு 50,000 யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
BBCயின் செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம். வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா ராஜன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னர் பிபிசி தமிழோசை குறித்த இந்திய நேயர்கள் தங்களின் கடிதங்களை அனுப்ப வேண்டிய அஞ்சல் பெட்டி எண்கள் மாறியிருக்கின்றன என்பதை ஏற்கனவே பலமுறை அறிவித்திருக்கிறோம். நேயர்களின் வசதிக்காக அந்த மாறியிருக்கும் அஞ்சல் பெட்டி எண்களை ஒருமுறை மீண்டும் தரலாமே சங்கீதா.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்கிற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து நேயர்களின் கடிதங்களை பார்க்கலாமே சங்கீதா.
பிபிசி தமிழோசையில் கடந்த 10 ஆண்டுகளாக தயாரிப்பாளராக பணியாற்றிய சுவாமிநாதன் அவர்கள் பணிமாற்றம் காரணமாக பிபிசி தமிழோசையிலிருந்து விடை பெற்றிருப்பது தொடர்பில் கருத்து எழுதியுள்ள விக்ரமாதித்தன் அருள்நாதன் என்னும் நேயர், உச்சரிப்பில் என்ன தெளிவு! சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நியாயமான செய்தி தரும் பிபிசிக்கும் வாழ்த்துக்கள். நான் அறிந்த வரையில் பிபிசி செய்தி வாசிப்பாளர்கள் அனைவரும் திறமையானவர்கள். பிபிசிக்கு நன்றி என்கிறார். இதேபோல சுவாமிநாதன் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர் பொள்ளாச்சியிலிருந்து இஸ்ரேல் மற்றும் துறையூரிலிருந்து கணேசன் செந்தில் ஆகிய நேயர்கள்.
இன்று குவைத்தின் மசூதியில் நடந்த தாக்குதல் குறித்து கடிதம் எழுதியிருக்கும் கலிபோர்னியாவைச் சேர்ந்த வி டி ரவிச்சந்திரன், குவைத்தில் மசூதி தாக்குதல் கண்டனத்துக்குரிய படுபாதக செயல். தங்கள் மதத்தவரையே கொன்று குவிக்கும் இந்த படுபாதகர்களை என்னவென்று வசைப்பாடுவது? இவர்கள் பிடிக்கும் குடைக்கு கீழ் எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக அப்பாவி மக்களை கொன்று குவிப்பது ஏற்புடையதல்ல என்று எழுதியிருக்கிறார் ரவிச்சந்திரன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் வழக்கில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது என்ற செய்தி குறித்து தஞ்சாவூரிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் பாலமுரளி என்னும் நேயர், ஏன் இதற்கு தாமதம் என்று புரியவில்லை. பதவி பிரமாணம் செய்வதற்கு முன்பு இதை செய்திருந்தால் செலவாவது மிஞ்சியிருக்கும் அல்லவா? இதில் இடைத்தேர்தல் வேறு, நம் நாட்டின் நிலையை எண்ணி வருத்தப்பட வேண்டும் என்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் சேலத்தைச் சேர்ந்த பொன் செந்தில் என்னும் நேயர், ஆர்கே நகரில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போடுவதன் மூலம் அவர்களுக்கு 2016 சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணி பேரம் பேச மட்டுமே உதவுமே தவிர வேறு எதற்கும் உதவாது என்று எழுதியிருக்கிறார். இதுவே சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அவர்களுக்கு ஓட்டு போடுவதன் மூலம் அனைத்து கட்சிகளும் சமூக நலம் பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பாக அமையலாம் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் சுரேந்தர் பி எம் என்னும் நேயர், விளம்பரம், சர்ச்சை, எதிர்ப்பு, எதிர்பார்ப்பு இவைகளை கொண்ட படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கும்போது இதுக்கா இவ்வளவு பில்டப்பு, அதுபோலதான் இதுவும் இருக்கிறது, இவங்க மேல்முறையீடு என்று தெரிவித்திருக்கிறார்.
இந்தியாவில் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டதன் 40வது ஆண்டை இந்திய இதழ்கள் நினைவு கூர்ந்துள்ளன என்ற செய்தி தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் மகா நடராஜா என்னும் நேயர், தனது அண்டை நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்தி, இவரை போன்ற ஒரு பிரதமர் இன்றும் இந்தியாவிற்கு தேவை என்று எழுதியிருக்கிறார்.
8 பேரை கொன்ற இலங்கை ராணுவ சிப்பாய்க்கு மரண தண்டனை என்னும் செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சின்னையா ரத்னவடிவேல் என்னும் நேயர், உள்நாட்டில் நீதி நிர்வாகம் சரியான முறையில் செயற்படுவதாக காட்டிக்கொள்வதற்காகவே இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. சுமார் 15 வருடங்களுக்கு பின் 8 தமிழ் உயிர்கள் பறிக்கப்பட்டதற்கு இப்போது தண்டனை வழங்கி என்ன பயன்? அதுவும் ஒருவருக்கு மட்டும். விரைந்து தண்டனை வழங்கப்பட்டிருப்பின் அக்காலத்தில் தொடர்ச்சியாக ராணுவம் புரிந்து வந்த கொலைகள் மட்டுப்படுத்தியிருக்கலாம். இப்போது சர்வதேசத்திற்கு போக்கு காட்டுவதற்காகவே இந்த நாடகம், அதுவும் மேன்முறையீட்டில் என்னவாய் போகுமோ என்று தெரிவித்திருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் இளங்கோவன் மங்களநாதன் என்னும் நேயர், படுகொலையை செய்த மற்றும் தூண்டிய அனைவரையும் தூக்கில் போட வேண்டும் என்றும், குற்றம் செய்தவர்கள் எத்தனை பேராயினும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார்.
பாகிஸ்தானில் சிந்து பிராந்திய மாகாணத்தில் வெயிலின் தாக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 700 தாண்டியுள்ளது என்ற செய்தி தொடர்பில் கருத்து எழுதியுள்ள திருச்சிராப்பள்ளி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆரிஃபின், மின்வெட்டு பிரச்சினையும் இருப்பதால் ரமலான் நோன்பு இருக்கும் முஸ்லிம் மக்களுக்கு பெரும் சோதனையாகவே உள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்கள் என்று அறியும் போது மனது பெரிதும் சஞ்சலம் அடைகின்றது என்கிறார்.
இறுக்கமான ஜீன்ஸ் அணிந்தால் நரம்பியல் பாதிப்புகள் ஏற்படலாம் என்கிற செய்தி குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் ஸ்ரீனிவாசன் சரவணன் என்னும் நேயர், இதற்காகத்தான் தமிழன் வேட்டி மற்றும் சேலை தாவணி உடுத்தினான் என்பதை இனியாவது இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய சமூக வலைதள கணக்குகளை கண்டுபிடித்து முடக்குவதற்காக ஐரோப்பா மட்டத்திலான காவல்துறை பிரிவு ஒன்று உருவாக்கப்படுகிறது என்கிற செய்தி தொடர்பில் கருத்து எழுதியிருக்கும் ஜே கே எடிசன் என்னும் நேயர், உலகில் எந்த மதமும் உயிரை கொள்வதற்கு அனுமதிப்பதில்லை, ஆனால் சில இயக்கங்களின் கொடூர செயல்பாடுகளால் புனித இஸ்லாத்தின் கோட்பாடுகளும் புதைக்கப்படுகின்றது, இந்த உண்மையை சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். நேர் நேரம் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.